கிறிஸ்துவினரளும் கடவுளின் பரிபண்பும் தூய ஆவியாரின் நட்புறமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் நல்லவர்களே, இணையதளம் வழியாய் வீத்திருப்பலில் இணைந்திருக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளே, இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் நம் எல்லோருக்கும் குறிப்பாக அன்னை மரியாள் பரிந்துரை வழியாய் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி சொல்லவும், தொடர்ந்து அன்னையின் பரிந்துரையின் பெயரில் பல அருளையும் ஆசிரியம் பெற்றுக்கொள்ள இந்த திருப்பலில் நாம் இணைவோம். தூயாவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மீது நிழலிடும், உனக்கு பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும் என்று சொன்னவுடனே நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொன்னார். இப்படி சொன்ன அன்னை மரியாளை கண்ட எலிசபெத், ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிகழும் என நம்பிய நீர் பெயர் பெற்றவள் என்று சொன்னார். பிரியமானவர்களே, நமது வாழ்க்கையில் கடவுள் இந்த விவிலியத்திலே சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் ஆசிரும் எனக்கும் நிகழும் என்ற நம்பிக்கையில் வாழ்ந்து, இந்த நம்பிக்கையால் வாழ்ந்து கடவுள் தரக்கூடிய வருங்கால விண்ணக வாழ்வை பெற்றுக்கொள்ள வர வேண்டி இத்திருப்பலியிலே இணைவோம். உப்புகளுடைய திருப்பலி கடவுளுக்கு உகந்த பலியாய் மாற தடையாயிருக்கக்கூடிய நமது குறைகள் குற்றங்களை நினைத்து பார்த்து மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாமல்ல இறைவன் நம்மீது இறக்கம் வைத்து நமது குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னித்து நம் எல்லோருக்கும் முடிவில்லா வாழ்வை தந்தருள்வாராக.
ஆமீன்.
உமது பிள்ளைகளாகிய எங்களுக்கு உதவியை புரிந்தருளும். கடவுளை பெற்றெடுத்த புனித அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களிலிருந்து விடுபட்டு எழுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
முதல் வாசகம். மண்ணுலையில் வாழ்வோருக்கு தொல்லை கொடுத்த இரு சாட்சிகள். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம், அதிகாரம் 11, இறை வசனங்கள் 4-12 முடிய. சகோதரர் சகோதரிகளே, மண்ணுலையில் ஆண்டவர் திருமுன் நிற்கும் இரண்டு ஒளிவ மரங்களும் இரண்டு விளக்கு தண்டுகளுமே அந்த இரு சாட்சிகள். யாராவது அவர்களுக்கு தீங்கு இழைக்க விரும்பினால் அவர்களது வாயில் தீ கிளம்பி அந்த பகைவர்களை சுட்டெரித்துவிடும். அவர்களுக்கு தீங்கு இழைக்க விரும்புவோர் இவ்வாறு கொல்லப்படுவது உறுதி. தாங்கள் இறைவாக்கு உரைக்கும் காலத்தில் மழை பெய்யாதவாறு வானத்தை அடைத்துவிட அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. தாங்கள் விரும்பும் பொழுதெல்லாம் தண்ணீரை இரத்தமாக மாற்றவும் மண்ணுலகை எல்லா வகை வாதைகளாலும் தாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் சான்று பகிர்ந்து முடித்த பின் படுகொலையிலிருந்து வெளியே வரும் விலங்கு அவர்களோடு போர் தொடுத்து அவர்களை வென்று கொன்றுவிடும். சோதோம் எனவும் எகிப்து எனவும் உருவகமாய் அழைக்கப்படும் அம்மாநகரின் தெருக்களில் அவருடைய பிணங்கள் கிடக்கும். அங்கேதான் அவர்களின் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டார். பல்வேறு மக்களினத்தார், குலத்தினர், மொழியினர், நாட்டினர் 3.5 நாள் அவர்களுடைய பிணங்கள் அங்கு கிடக்க காண்பார்கள். அவற்றை அடக்கம் செய்ய விடமாட்டார்கள். மண்ணுலகில் வாழ்வோர் அவற்றை குறித்து மிகவே மகிழ்ந்து திளைப்பர். ஒருவருக்கொருவர் அன்பளிப்புகள் வழங்கிக் கொள்வர். ஏனெனில் இந்த இரண்டு இறைவாக்கினரும் மண்ணுலகில் வாழ்வோருக்கு தொல்லை கொடுத்திருந்தனர். அந்த 3.5 நாட்களுக்கு பின் கடவுளிடமிருந்து வந்த உயிர் மூச்சு அவற்றுக்குள் நுழைந்ததும் அவர்கள் எழுந்து நின்றார்கள். அதை பார்த்தவர்கள் பேரச்சம் ஆட்கொண்டது. அப்பொழுது விண்ணகத்திலிருந்து எழுந்து ஓர் உரத்த குரல், இவ்விடத்திற்கு ஏறி வாருங்கள் என்று தங்களுக்கு சொன்னதை அந்த இறைவாக்கினர்கள் இருவரும் கேட்டார்கள். அவர்களுடைய பகைவர்கள் பார்த்து கொண்டிருக்க அவர்கள் மேகத்தின் மீது விண்ணகத்திற்கு சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 144. நாம் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி, என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி.
என் பாறை ஆகிய ஆண்டவர் போற்றி. கற்பாறையும் கோட்டையும் அவரே, எனக்கு பாதுகாப்பாளரும் மீட்பரும் அவரே. என் கேடயமும் புகலிடமும் அவரே. மக்களினத்தாரை எனக்கு கீழ்படுத்துபவர் மக்களினத்தாரை எனக்கு கீழ்படுத்துபவர் அவரே. என் பாறை ஆகிய ஆண்டவர் போற்றி. இறைவா, நான் உமக்கு புதியதொரு பாடல் பாடுவேன். பதின் நரம்பு வீணையால் உமக்கு புகழ் பாடுவேன். அரசர்களுக்கு வெற்றி அளிப்பவர் நீரே. உம்மூலியர் தாவீதை கொடிய வாளி நின்று தப்புவித்தவரும் தப்புவித்தவரும் நீரே. என் பாறையா உயிரச் செய்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றியுமக்கே.
லூக்கா நற்செய்தி பிரிவு 20, இறைவசனங்கள் 27-40 வரை. அக்காலத்தில் உயிர்த்தெழுதலை மறுக்கும் சில சதுசேயர் இயேசுவை அணுகி, போதகரே, மனமான ஒருவர் மகப்பேர் என்று இறந்து போனால் அவர் மனைவியை குழந்தனை மனைவியாக ஏற்றுக்கொண்டு தம் சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசே எழுதி வைத்துள்ளார். இங்கு சகோதரர் 7 இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேர் என்று இறந்தார். 2-3 சகோதரர்களும் அவரை மணந்தனர். இவ்வாறு 7 மகப்பேர் என்று இறந்தனர். கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார். அப்படியானால் உயிர்த்தெழும்போது அவர் அவர்களுள் யாருக்கு மனைவி ஆவார்? ஏனெனில் 7 அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களிடம், இக்கால வாழ்வில் மக்கள் திருமணம் செய்து கொள்கின்றனர், ஆனால் வருங்கால வாழ்வை பெற தகுதி பெற்ற யாரும் இறந்து உயிர்த்தெழும்போது திருமணம் செய்து கொள்வதில்லை. இனி அவர்கள் சாக முடியாது. அவர்கள் வானதூதரை போல் இருப்பார்கள். உயிர்த்தெழுந்த மக்களாய் இருப்பதால் அவர்கள் கடவுளின் மக்களே. இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசே முட்புதர் பற்றிய பகுதியில் எடுத்து கூறியிருக்கிறாரா? அங்கு அவர் ஆண்டவரை ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று கூறியிருக்கிறார். அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். ஏனெனில் அவரை பொறுத்த மட்டில் அனைவரும் உயிருள்ளவர்களே என்றார். மறைநூல் அறிஞருள் சிலர் அவரை பார்த்து, போதகர, நன்றாக சொன்னீர் என்றனர். அதன்பின் அவர்கள் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையேசுவில் நல்லவர்களே, விண்ணுலகில் திருமணம் இல்லை, பெண் கொடுப்பதுமில்லை, பெண் வாங்குவாரும் இல்லை என்ற இன்று வாசி கேட்ட நற்செய்தியை பார்க்கின்ற போது, விண்ணகத்தில் பெண்கள் கிடையாது, அப்படியே இருந்தாலும் அவர்களது திருமணத்தை மந்திரிப்பதற்காக குருக்கள் அங்கு இருக்க மாட்டார்கள் என்று யதார்த்தமாக நகைப்புக்காக சொல்லுவார்கள். ஆனால் அதுவல்ல, நமது பாதையில் ஒரு சிலர் ரோஜா மலர்களை தூவலாம், இன்னும் ஒரு சிலர் முட்களை தூவலாம். இப்படி நமது பாதையிலே முட்களை தூவுபவர்களை கடிந்து கொள்ள அவசியமில்லை, மாறாக அந்த முட்களை எடுத்து இந்த ரோஜா மலரை நமது சட்டையிலே குத்தி கொள்வதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் என்று ஒரு கவிஞர் சொல்லுகிறார். அப்படித்தான் இன்று வாசி கேட்ட நற்செய்தியிலும் கூட, ஆண்டவர் இயேசுவை சோதிப்பதற்காக அவர் எப்படியாவது ஒரு இதிலே நாம் சிக்க வைக்க வேண்டும் என்ற ஒரு உள் நோக்கத்திலே இந்த சதுசேயர்கள் கேள்வி கேட்கிறார்கள். கேள்வி கணல் வழியாக முட்களை தூவுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு அந்த முட்களை தனது சட்டையில் ரோஜா மலரை குத்துவதற்கு பயன்படுத்துவது போல அதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்துகிறார். இந்த சதுசேயர்கள் யார்? தாவீது காலத்தில் சாதோக் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசாரியனின் மரபிலே வரக்கூடியவர்கள். கிமு 300 முதல் இந்த சாதோக் என்னும் ஆசாரியனின் வழி தோன்றலாக ஒரு பின்னணியிலே இந்த குழுவினராக இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் இந்த சதுசேயர்கள். இவர்கள் அதிகம் படித்தவர்கள், பணம் பலம் படைத்தவர்கள், இன்னும் அரசு பதவிகளிலெல்லாம் இருக்கக்கூடியவர்கள். அதேதான் நாம் திருத்துதல் பணிகள் நூலில் 23 பார்க்கிறோம். அங்கு இந்த சதுசேயர்கள் ஆவியையும் வானதுதரையும் உயிர்த்தெழுதலையும் நம்பாதவர்கள் என்று பார்க்கிறோம். ஆக இது மட்டுமல்ல, ரோமை ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதில் தங்களை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் எல்லா மக்களும் ஆண்டவர் இயேசுவின் பின்னாடியே போய்க் கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்கள் கூட்டம் இப்படியே போய்க் கொண்டிருந்தது என்றால் ரோமை அரசு கலைந்துவிட வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு நோக்கத்தில்தான் இந்த மக்கள் கூட்டத்தை கலைக்க வேண்டும் என்ற ஒரு உள்நோக்கத்தோடு நடந்திராத ஒரு நிகழ்வை நடந்ததாக சொல்லி ஆண்டவர் இயேசுவிடத்தில் கேள்வி கேட்கிறார்கள். அதுதான் ஒரு பெண் இந்த மண்ணுலகில் 7 முறை திருமணம் முடிக்கிறார், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இறந்து போகிறார், விண்ணகத்தில் யாருக்கு மனைவியாக இருப்பார் என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள். அதற்கு இந்த சதுசேயர்கள் விவிலியத்திலே முதல் 5 நூல்களைத்தான் நம்பக்கூடியவர்களாக இருப்பதால் அவர்கள் நம்பக்கூடிய அந்த 5 நூல்களிலிருந்தே மேற்கோள் காட்டி இந்த விண்ணக வாழ்வை குறித்து புரிய வைக்கிறார். அதுதான் எரிகின்ற முட்பதிரிலே காட்சி கொடுத்த கடவுள் சொன்னார், ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபின் கடவுள் என்று வெளிப்படுத்தினார் தன்னை வெளிப்படுத்தும் போது. ஆக அப்படி வெளிப்படுத்தும் போது ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு எல்லோரும் இறந்து போயிருந்தாலும் இறந்து போயிருந்தவர்கள் கடவுள் அல்ல. இந்த ஆபிரகாம் தான் கொண்டிருந்த நம்பிக்கையினால் அவர் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அத்தகைய வாழ்க்கை வாழ்வோரின் கடவுள் நான் என்பதை வெளிப்படுத்தினார். இந்த ஆபிரகாம் தனக்கு கடவுள் பல மக்களினங்களுக்கு எண்ணற்ற மக்களினத்தாருக்கு நீ தந்தையாக இருப்பாய் என்று வாக்கு கொடுத்தாலும் தனக்கு 100 வயது ஆன பிறகும் தனது மனைவியின் கருப்பை செயலற்று செத்துப்போய் ஆற்றல் இழந்து இறந்த போதிலும் கடவுள் கொடுத்த வாக்கு நிறைவேறும் என்று நம்பிக்கையே இருந்தார். அந்த நம்பிக்கையால் தான் வாழ்க்கை பெற்றிருந்தார். அதைத்தான் ஆண்டவர் இயேசு மேற்கோள் காட்டுகிறார். இதுதான் உயிர் பெற்றும் வாழ்ந்திருப்பார்கள் வாழ்வார்கள் என்பதை நினைவுபடுத்துகிறார். அதோடு கூட இந்த திருமணம் என்று பேசுகின்ற போது இம்மண்ணக திருமண வாழ்வு வேறு, விண்ணக திருமண வாழ்வு வேறு. இம்மண்ணகத்திலே திருமணத்தின் நோக்கமே கடவுளது முன்னிலையில் நாம் கொடுக்கூடிய வாக்கிற்கு பிரமாணிக்கமாய் வாழ வேண்டும், இம்மண்ணுலைகளை பழுகி பெருகச் செய்ய வேண்டும். இந்த ஒரு நோக்கத்திற்காகவே திருமணம் நடக்கிறது. ஆனால் விண்ணகத்தில் இங்கு இந்த மண்ணகத்தில் நாம் கொடுக்கக்கூடிய இந்த வாக்கு தான், இந்த வாக்குறுதி தான் தொடர்கிறது. அது விண்ணகத்தில் தான் நிறைவு பெறுகிறது. கடவுள் முன் கொடுக்க இந்த உடன்படிக்கை தொடர்ந்து விண்ணகத்திற்கும் எடுத்துச் செல்லப்படுகிறது. அதற்காக வேண்டி இந்த மண்ணகத்தில் யாரெல்லாம் திருமணம் முடித்திருக்கிறார்களோ அவர்கள் அதே கணவன் மனைவியோடு தான் விண்ணகத்திலும் இருப்பார்கள் என்ற ஒரு அர்த்தம் இருந்தாலும் வாழுகின்ற இந்த மண்ணகத்தில் நம்பிக்கையோடு வாழ வேண்டும். அதுதான் ஆபிரகாம் தனக்கு 100 வயது போதிலும் தன் மனைவி கருப்பை செயலற்று செத்து போயிருந்த நிலையிலும் கடவுள் கொடுத்த வாக்கின் மீது நம்பிக்கை கொண்டிருந்ததால் தான் வாழ்வு பெற்றார். அத்தகைய வாழ்க்கை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடியவர்கள்தான் விண்ணகத்தில் இடம்பெறுவார்கள். இதைதான் ஆண்டவர் இயேசு இந்த நற்செய்தியில் நமக்கு சுட்டி காட்டுகிறார். பிரியமானவர்களே, அதோடு வாசகம் கேட்ட முதல் வாசகத்தில் அங்கு 2 ஒலிவ மரங்களை சுட்டி காட்டப்படுகிறது, ஒரு சாட்சிகளாக அங்கு நிறுத்தப்படுகிறது. இதை இணைச்சிட்ட நூலிலே 17 அதிகாரத்தில் பார்க்கிறோம். எதற்கு வேண்டுமென்றாலும் 2-3 சாட்சிகள் வேண்டும் என்று. அதை போலதான் இங்கும் அங்கு சுட்டி காட்டப்படுகிறது. இந்த ஒலிவ மரம் 2, இந்த 2 சாட்சிகள் இவராக இருக்குமோ அவராக இருக்குமோ என்று நாம் யாரை வேண்டுமானாலும் கற்பனை பண்ணலாம். உதாரணத்திற்கு பேதுருவாக இருக்கலாம், பவுலாக இருக்கலாம். ஆனாலும் தொடர்ந்து நாம் கேட்ட அந்த வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கூடிய காரியங்களெல்லாம் பார்க்கின்ற போது அது இறைவாய்க்கினை எலியாவையும் மோசையையும் சுட்டி காட்டுகிறது. அரசர்கள் 2 நூலிலே 10:10 நாம் பார்க்கிறோம், இறைவாய்க்கினை எலியா, நான் கடவுளின் பணியாளர் என்பது உண்மையாயிருந்தால் விண்ணிலிருந்து நெருப்பு வந்து உன்னையும் உன்னை சுற்றியிருக்கக்கூடியவர்களையும் எரிக்கட்டும் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அரசர்கள் 1 நூலிலே 17:17 சொல்லுகிறார், என் வாக்கினால் அன்றி இனி வருங்காலங்களில் வானத்திலிருந்து பனியோ மழையோ பெய்யாது என்று ஆகாபு மன்னனுக்கு சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, மோசே கூட விடுதலை பயன் நூலிலே 7:14 நாம் பார்க்கிறோம், அங்கு பார்வோன் மன்னனிடத்தில் மனது இறுகி போயிருந்த நேரத்தில் கடவுள் கொடுத்த வல்லமைக்கு ஏற்ப பார்வோன் அதிகாலையிலே தண்ணீரை பார்க்க போகும்போது நைல் நதிக்கு மோயிசனும் செல்லுகிறார். பாம்பாக மாறிய கோலை கொண்டு அந்த நைல் நதி தண்ணீரை அடிக்கிறார். அங்கு இரத்தம் ஆகிறது. இதைதான் இன்று நமக்கு மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது. ஆக இறை வாய்க்கினர்கள் கடவுளால் அனுப்பப்பட்ட மனிதர்கள் எல்லோரும் நெருப்பு விண்ணகத்திலிருந்து நெருப்பை கொண்டு வரவும் வானத்திலிருந்து பொழியக்கூடிய மழையை நிறுத்தக்கூடிய ஒரு அதிகாரமும் வல்லமையையும் ஏன் தண்ணீரை இரத்தமாக்கக்கூடிய ஒரு வல்லமையையும் அவர்கள் நிறைவாய் பெற்றிருந்த போதிலும் இந்த நரகத்திலிருந்து எழும்பி வரக்கூடிய விலங்கை பார்க்கிறார்கள். அந்த விலங்கு இவர்களையும் மற்றவர்களையும் கொன்று போடுகிறது. இவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. ஆக தண்ணீரை இரத்தமாக்கக்கூடிய வல்லமை பெற்றிருந்த போதிலும் நரகத்திலிருந்து எழும்பி வந்த அந்த விலங்கு தன்னை வீழ்த்துவதை குறித்து அவர்கள் எந்த ஒரு அச்சமும் கொள்ளவில்லை. மாறாக இதைத்தான் முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம். சோதோம் நகர், எகிப்து நகர் போன்ற வீதிகளிலே வீசப்பட்ட அனாதை பிணங்களாக கிடக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த சோதோம் நகர் எப்படி அழிந்தது, எகிப்து எத்தகைய நகரம் என்பது நமக்கு தெரியும். அட்டூழியங்களும் அக்கிரமங்களும் நிறைந்திருந்த நகரம்தான் சோதோம். இந்த எகிப்து சர்வாதிகார அமைப்பு கொண்டிருந்த ஒரு நகரம். இதை இந்த திருவழிப்பாட்டு நூலில் எதற்கு ஒப்பிடுகிறார்கள் என்றால் எருசலேமுக்கு ஒப்பிடுகிறார்கள். இந்த சோதோம் நகரிலும் எகிப்து நகரிலும் நடந்த அட்டூழியங்கள் அக்கிரமங்கள் சர்வாதிகாரம் எல்லாம் இப்போது எருசலேமில் நிரம்பி இருக்கிறது. அதைத்தான் நமது இந்த திருவழிப்பாட்டு நூல் ஆசிரியர் மிக மறைமுகமாக சொல்லுகிறார். சோதோம் எகிப்து நகர வீதிகளில் இத்தகைய வல்லமை படைத்த இறை மனிதர்கள் இந்த இரண்டு சாட்சிகள் பிணங்களாக அனாதை பிணங்களாக வீசி எறியப்பட்டார்கள். அதுதான் ஆண்டவர் இயேசு எருசலேமில் சிலுவையில் அறையப்பட்டார் என்பதையெல்லாம் மறைமுகமாக சொல்லுகிற. அதோடு இல்லாமல் இப்படி வீசப்பட்ட இந்த பிணங்களுக்கு 3.5 நாட்களுக்கு பிறகு கடவுள் தன் மூச்சால் உயிர் கொடுத்தார். இந்த இரண்டு சாட்சிகளும் இந்த வீதிகளில் அனாதை பிணங்களாக கடந்த நேரத்தில் அந்த சூழ்ந்து இருந்த மக்கள் எல்லோரும் கை கட்டி சிரித்தார்கள். அவர்களுக்குள்ளாலே பரிசுகளை வழங்கி சந்தோஷத்தை பரிமாறிக்கொண்டார்கள். இதுவரை நம்மை துன்புறுத்திய இவர்கள் இனி நம்மை துன்புறுத்த வரமாட்டார்கள், இதோடு மடிந்து போனார்கள் என்றுதான் அவர்கள் ஆனந்தத்தில் மூழ்கியிருந்தார்கள். இதோடு கதை முடிஞ்சது என்று நினைத்தார்கள். அப்படித்தான் நாம் நற்செய்தியில் கூட பார்க்கிறோம். ஏரோது அரசனோடு தவறாக உறவு கொண்டிருந்த ஏரோதியாள் தன்னை விருப்பம் போல இன்பமாக வாழ தடையாக இருக்கிறான் என்று சொல்லி திருமுழுக்கு யோவானின் தலையை பெற்ற பிறகும் அந்த ஏரோதியாளின் மனதில் கூட அப்படித்தான் இருந்தது. நம்மை துன்புறுத்துவதற்காக, நாம் செய்யக்கூடிய தவறை சுட்டிக்காட்டுவதற்காக இனிமேல் இவன் இருக்க மாட்டான், ஆகவே அவன் தலையை பெற்றுக்கொள்வோம் என்ற ஒரு எண்ணம் அவளிடத்தில் இருந்தது போலதான் இந்த எருசலேமில் சூழ்ந்திருந்த மக்களுக்கும் இருந்தது. தம்மை சுட்டிக்காட்ட, தாம் செய்து வரக்கூடிய தவறுகளையெல்லாம் சுட்டிக்காட்ட, இனி இவர்கள் வரமாட்டார்கள், இனி இவர்கள் போல் யாரும் இங்கு இல்லை என்றெல்லாம் நினைத்து கொண்டிருந்த நேரத்தில்தான் கடவுளே தன் மூச்சால் இவர்களுக்கு உயிர் கொடுத்து மேலே எடுத்து கொண்டார். பிரியமானவர்களே, இப்படித்தான் இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் நானும் எல்லோரும் நம் ஆண்டவர் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை நிமித்தமாய் நமது வாழ்க்கையை சாட்சிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த உலகம் நமக்கு பல வகையான துன்பங்களை, இன்னல்களை, இடையூறுகளை தரலாம். அவர்கள் பார்வையில் நாம் மடிந்து போகலாம். அவர்கள் நாம் செத்து விட்டோம், அழிந்து விட்டோம் என்று அவர்கள் நொடிப்பொழுது வேண்டுமானால் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவருக்காக நாம் சாட்சியாக வாழ்ந்து வந்த வாழ்க்கை, வாழ்கின்ற இந்த நாட்களில் நாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த நம்பிக்கை நிமித்தமாய் அன்று எப்படி ஆபிரகாம் 100 வயதானாலும் மனைவியின் கருப்பை செத்து போய் ஆற்றிலிருந்து இருந்த போதிலும் கடவுள் கொடுத்த வாக்கு நடக்கும் என்ற நம்பிக்கையினால் உயிர் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே, அதுபோல நாமும் நமது நம்பிக்கையால் வாழ்வோம். அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லோருக்கும் இந்த இரண்டு சாட்சிகளைப் போல நாமும் சாட்சிகளாய் வாழ்ந்து அந்த விண்ணகப் பேற்றினை பெற்றுக்கொள்ள வரம் வேண்டி தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமேன்.